காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் உங்களோட நான் உங்க ஹரி, அது மட்டும் இல்லாம சந்திரா சங்கரன் அவர் இருந்திருக்கோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 104.6. சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து மரணிச்சு மூன்றாவது நாள் வந்து ரீசரக்ட் ஆனார்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈஸ்டர் திருநாள் வந்து இன்னைக்கு தான். ஸோ அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் ஆக்லாந்து தமிழோசையின் சார்பாகவும் மெல்லிசை நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களது ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு குவஸ்டின். குட் ஃப்ரைடே முடியும், குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் அந்த ஈஸ்டர் முடியும். ஈஸ்டர் அப்போ வந்து இயேசு வந்து உயிர்த்தெழுந்தார். இந்த ஈஸ்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள்ல இருந்து 40 நாள் வரையும் கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து எந்த விழாக்களிலும் கலந்துக்க மாட்டாங்க. அதாவது உண்மையா ஆர்த்தடாக்ஸா இருக்க கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து எந்த விழாக்களிலும் அவங்களும் வைக்க மாட்டாங்க, கலந்துக்கவும் மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த ஈஸ்டர் நிகழ்வு வந்து இயேசு வந்து மரணிச்ச இயேசு வந்து உயிர்த்தெழுந்தாருங்கிற வந்து ஒரு ஹாப்பினஸ் கொண்டாடுறதுக்காக தான் வந்து ஈஸ்டர் தினால். அதுக்கு வந்து எல்லாருமே அவங்க உங்க வீட்டுல வந்து இயேசு கிறிஸ்துவ நினைச்சு கும்பா அதாவது வேண்டிக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாம நல்ல உணவுகள்லாம் வந்து தயாரிச்சு அவங்கள வந்து மகிழ்விச்சுக்கிறதும் உண்டு. ஸோ இந்த ஈஸ்டர் திருநாளில் வந்து அனைவரும் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி எல்லாத்தோட துன்பங்களையும் அவர் தாங்கிக்கிட்டு உயிர்த்தெழுந்தாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு நம்மளுக்கு ஏற்படுற ஒவ்வொரு துன்பத்தையும் மறந்து அடுத்த நாளுக்காக நம்ம தயாராகணுங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு ஈஸ்டர் திருநாள் மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்து இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு, நேற்று தான் முடிஞ்சிருக்கு. மோடி வருவாரா லேடி, போன வருஷம் எலெக்ஷன்லாம் மோடியா லேடியாங்கிற மாதிரி வச்சு இப்போ இந்த லேடியே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு, டு பி வெரி ஃப்ரேங்க், நம்மளாம் வந்து வெளியேனா இப்பெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாங்க. ஸோ அதனால நான் பேசுறேன், மோடி தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல.
நானும் அதை தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வர பாடல்களை பத்தி சொல்கிறேன்.
நிச்சயமா சொல்லுங்க.
அது வந்து ஹம்சானந்தி ராகத்தில் வரும் பாடல்கள் இந்த வாரம். அது 53வது மேலகர்த்தா ராகம். இந்த ராகம் வந்து ஹிந்துஸ்தானில சோனி ராகம்னு சொல்றாங்க. அது வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் தட் பிலாங்ஸ் டு த மார்வா. ஐ ரிசம்பிள்ஸ் வித் ஹம்சானந்தி. இது வந்து கன்வே சோ மெனி இமோஷன்ஸ் இன் சோ மெனி வேஸ். இந்த ராகத்துல வந்து கேட்டா பல விதமான இமோஷன்ஸுக்கு வரும் சொல்றாங்க. ரொம்ப அருமையான ராகம் இது. இதுல ரொம்ப அருமையான பாடல்கள் இளையராஜா மியூசிக்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு 3 பாடல்கள் இந்த வாரம் கேட்க போறோம்.
நிச்சயமா. சோ பாடல்கள் வந்து நம்மளுக்காக வந்துட்டு இருக்கு. சோ முதல் பாடலை கேட்டுட்டு நம்ம தொடருவோமா? சோ முதல் பாடல் உங்களுக்காக.
அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவிய தேன பூமியில் முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம், புயல் மழையோ முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம், புயல் மழையோ கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்து நித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் எது புதுவித ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் எது கானமழை இனி நான் பொழிவேன் தென்மழையில் இனி நீ நனைவாய் புது ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் எது புதுவித ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் எது.
வெல்கம் பேக். நீ கேட்டுக்கொண்டு ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் பழங்கும் வெலசை. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர் திருநாள், அது மட்டும் இல்லாம ஹம்சானந்தி ராகத்துல வந்து நம்ம ஒரு பாடல் கேட்டு திருப்பி வந்திருக்கோம். சோ இந்த வாரம் வந்து அம்மா வந்து இந்த யுகத்தை பத்தி என்னமோ ஒரு யுகம்னு சொல்லுவாங்க, கலி யுகம்னு. மகாபாரதத்தோட முடிவுல வந்து கலி அப்படிங்கறது வந்து அமையும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவாரு. சோ அந்த கலி யுகத்துல வந்து என்ன இருக்கும், கலி வந்து தலைமையில உட்காந்துருக்கும், அது சொல்றதா இல்லாம நடக்கும் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. ஏன்னா நான் மகாபாரதம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதை சொல்றேன். நான் சொன்னது கரெக்டா தப்பான தெரியல, அம்மாட்ட அதை பத்தி கேட்கலாம். சோ என்ன என்ன சொல்றாங்க பாக்கலாம்.
அதான் மொத்தம் நாலு யுகம் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கியா?
அது தெரியாது.
கிருத யுகம், த்ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நடக்கிறது வந்து கலியுகம். இது வந்து ஒரு கதை மகாபாரதத்துல இருக்கு. இந்த கலி எப்படி இருக்கும், இந்த யுகம் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்றாங்க. இந்த யுகத்துல எப்படி எல்லாம் இருக்கும்னு. அது என்னன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல சகாதேவன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, லாஸ்டா அவர் வந்து ஒரு நாள் சந்தைக்கு போறார். அங்க ஒரு அழகான குதிரையை பாக்குறாரு. அந்த குதிரையை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த குதிரை உரிமையாளர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இது என்ன வேலைன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இது வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் சேல் சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா இந்த குதிரையை நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாரு. அது என்ன கேள்வினா, ஒரு பெரிய கிணறு, அதுல வந்து தண்ணி நிறைய இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை எடுத்து இன்னும் சின்ன சின்னதா ஏழு கிணறு இருக்கு, அந்த தண்ணியை எடுத்து இந்த ஏழு கிணறுலயும் ஃபில் பண்றாங்க. திருப்பியும் இந்த ஏழு கிணறுல இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த பெரிய கிணறுல விடும்போது அது ஃபுல்லாறது இல்ல. அதுதான் க்வெஸ்டின், அது ஏன் அது நிரம்பல. இந்த க்வெஸ்டினுக்கு சகாதேவனால எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் பதில் சொல்ல முடியல, அதனால அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. சோ அவரை தேடி அடுத்தவர் வர்றார், நகுலன். நகுலன் வந்து அதே மாதிரி இந்த குதிரையை பார்த்து அழகா இருக்கே, அது என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே தரேன், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க நானு. அது என்ன க்வெஸ்டின்னா, துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி அந்த ஓட்டை அந்த ஹோல் அது வழியே ஒரு பெரிய யானை போறதான், ஆனா வால் மட்டும் போக
மாட்டேங்கிறதான்,
அது ஏன் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அது அவரும் யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு ஆன்சர் தெரியல, அதனால அவரும் அவருடைய சகாதேவனோடய சேர்ந்து உட்கார்ந்துடுறாரு. சோ மூணாவது யார் போறாங்கன்னா, அர்ஜுனன் போறாரு. அர்ஜுனன் போய் அவரும் அந்த குதிரையோட அழகு அவ்வளோ ஒரு அழகு அதுல பார்த்து மயங்கி போய் அதோடைய விலையை கேக்குறாரு. அர்ஜுனன் கிட்டயும் அவருக்கு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் கேக்குறேன், நீங்க அதை ஆன்சர் சொல்லுங்கன்னு. அது அது என்ன குவஸ்டின்னா, ஒரு வயக்காட்டுல நல்லா வளைஞ்சிருக்கு, சுத்தி வர பாதுகாப்பா நல்ல வேலி எல்லாம் போட்டிருக்காங்க, போட்டு வந்து அது அறுவடை சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வயல்காட்டுல ஒண்ணுமே இல்லை. அது எப்படி எவ்வளவு பாதுகாப்பா வேலி போட்டு கூட அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்கு அவருக்கும் அதுக்கு சரியான ஆன்சர் சொல்ல முடியல, முடியாம அப்படியே உட்காந்துடுறாரு. போன மூணு பேரும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி தர்மர் என்ன பண்றாரு, பீமனை அனுப்புறாரு அவங்களெல்லாம் கூட்டின்னு சொல்லி. பீமன் போய் அந்த குதிரையை பார்க்கல, அவங்க மூணு பேரையும் அரண்மனைக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்ததும் பீமன் போய் அவங்க மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்ததும், நீங்கெல்லாம் இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் வரல அரண்மனைக்குன்னு சொல்லி தர்மர் கேட்கிறார். அதுக்கு அர்ஜுனன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி குதிரைக்காரர்கிட்ட மூணு கேள்வி கேட்டார், மூணு கேள்விக்கும் அர்த்தம் தெரியாம நாங்க அங்கேயே உட்காந்துட்டோம் அப்படின்னு. அது என்ன குவஸ்டின் அப்படின்னு சொல்லி கேக்குற இவங்க சொல்றாங்க, யார் யார்கிட்ட என்னென்ன குவஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி. உடனே தர்மர் அப்படியே ஆடி போயிட்டாரு அந்த குவஸ்டின் எல்லாம் கேட்டு. அப்படி அதுல நடுங்கிற மாதிரி இல்லையா, அது என்ன அப்படி என்ன இருக்கு அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து தர்மர் வந்து ஒன்னு ஒன்னுக்கும் பதில் சொல்றார். அது என்ன பதில்னா, எதிர்காலத்தில் நடக்க போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்கின்றன. அது என்னன்னா, ஒவ்வொன்றாக சொல்கிறேன், உங்களிடம் கேள்வி கேட்டவன் கலி புருஷன், அந்த குதிரைக்கார, அந்த குதிரை தானே கலியுகத்துக்கு சிம்பல் வந்து குதிரை மேல தானே வருவானா, அந்த கேள்வி கேட்டவன் வந்து கலி புருஷன். அவன் கேட்ட முதல் கேள்வி, பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள், ஏழு கிணறு என்பது அவருடைய பிள்ளைகள். சோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு பேர்களாக இருந்தாலும் ஈக்குவலாக பார்த்து காப்பாத்துறாங்க. இதைத்தான் பெரிய கிணற்றின் தண்ணீரை கொண்டு சிறிய கிணற்றை நிரப்பினார்கள் என்பது. ஆனால் அந்த பிள்ளைகளோ அவ்வளவு பேர்களும் சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோர்களை காப்பாற்ற மாட்டார்கள். எது சிம்பாலிக்கா சொல்றார், இதைத்தான் ஏழு சிறிய கிணறுகள் உள்ள தண்ணீரை கொண்டு பெரிய கிணறை நிரப்ப முடியவில்லை. அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது குவஸ்டின் என்னன்னா, வருங்காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும்ங்கிறது ரெண்டாவது குவஸ்டினோடைய இது. அது என்னன்னா, அந்த யானை போறது இல்லையா, அந்த ஊசி முனை வழியா நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை. அது அதைதான் இதை சிம்பாலிக்கா சொல்ற இந்த குவஸ்டின் கேட்டிருக்காருங்கிறாங்க. மூணாவது குவஸ்டின்ல வந்து, பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும், அதை காக்கும் வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும். அந்த வேலியே பயிரை மேஞ்சிடுறது, அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள். மக்கள் தான் வறுமையில் வாடுவார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாக இருப்பார்கள். இதுதான் மூணாவது குவஸ்டினுக்கு ஆன்சர். சோ இதைத்தான் கலியுகத்தில் உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பது மகாபாரத காலத்திலேயே எடுத்துரைக்கப்பட்டது. அதை நினைத்து அவர் நடுங்கினார்.
நிச்சயமா இத வந்து இந்த கடைசியில மகாபாரதம் முடிய போறப்போ காந்தாரி நினைக்கிறேன், காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க, அந்த சாபம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்பயுமே இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து அவர் சொல்லுவா, உன்னோட யாதவ குலத்துல இருக்கிறவங்களை வந்து உன் குளத்துக்காரங்களே அழிச்சிருவாங்க அப்படிங்கறது வந்து, அது வந்து அந்த கடல்ல இருக்கிற இதை எடுத்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை. சோ அதெல்லாம் இது அதான் அந்த கலியுகத்தோட வந்து தொடக்கம் தான் அந்த கடைசியில அந்த துவாரகையே அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கறது. சோ இந்த கலியுகத்தோட நம்ம இருக்கோங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சொன்ன மூணு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால மோஸ்ட்லி நியூசிலாந்து நடக்குதோ இல்லைங்க, இந்தியாவில கண்டிப்பா நடக்குது.
இந்த கதையில சொன்ன மாதிரி தானே இப்ப நடக்குது.
ஆமா கண்டிப்பா நிச்சயமா,
யாருமே இப்ப பேரண்ட்ஸ பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை பாக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி கஷ்டமான விஷயங்கள் கூட இந்த யானை அந்த சின்ன ஹோல் வழியா யானையே போயிடுறது, ஆனா வால் போகிறது. அந்த மாதிரி தேர்ட் குவஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லையா, வேலியே பயிரம் ஏறுதுன்னு. அந்த யாரு காப்பாத்தணுமோ அந்த அதிகாரிகள் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், பட் அவங்க வந்து அவங்களதான் கவனிச்சுக்கிறாங்களே வழிய ஜனங்களை கவனிக்கிறது இல்ல. அது மாதிரியே தான் நடக்கிறது. அவர் தர்மர் பயப்பட்ட மாதிரியே தான் கலியுகத்துல நடக்கிறது.
யுகம் எப்ப முடியும், கலியுகம்
அது இருக்கு, இப்பதான் 5000 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் 5000 வருஷம் ஆயிடுச்சானா, இன்னும் இருக்கு நிறைய வருஷங்கள் இருக்கு.
ஆமா, அப்போ
இப்பவே முடிஞ்சிரும் போலதான் நடக்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் இயர் இருக்கு.
அடேங்கப்பா. சோ தொடர்ந்து வந்து நம்ம ஒரு பாடலோட கலியுகத்தை பத்தி கேட்டோம், உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். Thank you.
சுகம் தேடி வர தூது விடும் கண்ணு சேலை சோலையே அருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணு ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் தொட்டிலே தூங்குதடி அங்கி
மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற
மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி
மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற
வாழையிலை நீர்களித்து போடடி என் கண்ணி வாழையிலை ஓடடி என் கண்ணி சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் கூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும்
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டு ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் வெல்லிசை. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் பத்தி பேசணும், ஈஸ்டர் திருநாளை பத்தி பேசியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நிச்சயமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பாக்குறப்போ, தமிழ்நாட்டுல வந்து அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சு அப்படியே தனிஞ்சு அமைதி ஆயிடுச்சுங்க. அப்போ சோ யார் வருவா யார் வருவா யார் வருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, இப்ப கூட நானும் அம்மாவும் வந்து அப்படியே கார்ல வரப்போ ஒரு பேசிட்டு வந்தோம். நம்ம ஒரு கட்சி, அந்த கட்சி பேர் சொல்ல விரும்பலாம், அந்த கட்சி பேர் எனக்கு பிடிக்காதுங்க. அதனால அந்த கட்சியில நிக்கிற ஒரு வேட்பாளர் வந்து வெங்காயசனம் கொடுத்திருக்காங்களாம் அவருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கமலஹாசன் வந்து டாஸ்டேட் சின்னம் கொடுத்திருக்காங்க. டிடி தினகர் வந்து குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு. சோ நாங்க நினைச்சோம், சரி போன வருஷம் எல்லாம் வந்து காசு கொடுத்தாங்க, இந்த வருஷம் ஒருவேளை ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க போலவீங்க அப்படி என்ன எப்படி சொல்றே ஹரின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாங்க வெங்காயசனம்னு இருக்கிறவன் ஒரு கிலோ வெங்காயம் கொடுப்பான், குக்கர் இருக்கிற ஒரு குக்கர் கொடுப்பான், டிரான்ஸ்லேட் ஒரு டிரான்ஸ்லேட் கொடுப்பான். அப்ப உதய சூரியன் சூரியனை கொடுக்க முடியுங்க? இல்லங்க, சோலார் மின்விளக்கு கொடுப்பாங்க அவன். சோ இத மாதிரி நிறைய நிறைய சின்னங்கள்ல வந்து ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா வந்து நியூசிலாந்துல இருக்கிற மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். வாக்களிக்கிறதுக்கான ரிஜிஸ்டரி இருக்குங்க. சோ அது தவற விட்டுருந்தீங்கன்னா அடுத்த தேர்தல் இருந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் கமிஷன்ல போய் இந்தியன்ஸ், அதாவது இங்க இங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லாதவங்க, அது மட்டுமல்லாம சிட்டிசன்ஸா இல்லாதவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும். சோ அதுல எலக்ட்ரல் கமிஷன்ல போய் நீங்க உங்களோட பதிவுகளை வந்து இட்டு யாருக்கு வாக்களிக்கணும்னா நீங்க வாக்களிக்கலாங்க. அது மாதிரி நிச்சயமா உங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு எல்லாம் குக்கர் வெங்காயம் இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த கட்சிகளை தான் தொடர்பு கொள்ளணும். ஐ திங்க் அவங்க வந்து டிஎச்எல் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும். சோ இந்த எலெக்ஷன் சூடுல வந்து நிறைய விஷயம், நிறைய பேர் விமர்சனங்கள் இது அது நிறைய நடந்து இப்பதான் அமைதியா இருக்குங்க. அதாவது இவன் ஆக்சுவலி நீங்க நான் வந்து ஜென்ரலா ஒரு ஒரு பழக்கம் உண்டு, ஏன்னா நான் வந்து மூணு தேர்தல் வந்து ஓட்டு வாக்களிச்சிருக்கிறேன். ஸோ நான் போய் ஒரு எலெக்ஷன் மீட்டிங் அப்போ நான் பார்த்தப்போ அது வந்து ஒரு ஆளும் கட்சி தேர்தல், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் போன ஆட்சி அதை பண்ணலை நாங்கள் இதை பண்ணோன்றான் அவன். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வருஷம், அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவன் அதுக்கு முந்தின வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தேன், அவன்ட்டு போய் அவன் எலெக்ஷன் கேம்பெயினில் போய் உட்காந்தோம்னா ஆளுங்கட்சி இதை பண்ணலை நாங்கள் போன வருஷம் அதை பண்ணோம் அப்படின்றான். இதுல வந்து ஜேக்காதவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க, அந்த கட்சியில எல்லாம் போய் போய் நான் உட்காந்து கேட்டிருக்கேங்க. முக்கியமா வந்து இந்த நம்ம செந்தமிழர் சீமான் கட்சிக்கு போய் நான் கேட்டிருக்கேன், அவரு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் கேட்டவன் நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்கேன். சில பேர் இந்த ஆர்வத்துல அவங்க கட்சிக்கே ஓட்டு போடாது,
அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில கட்சிக்கு போடுங்க, அதுல மாம்பழத்துல போடாதீங்க வெங்காயத்துல போடுங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு காமெடியோட நான் கேட்டிருக்கேன்.
மறந்து போயிடுறது அவங்களுக்கு கொடுத்த சின்ன அவங்க மறந்து போயிடு.
சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இந்த கட்சிகள் வந்து பேசுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சி மீட்டிங் போங்க, நிச்சயமா போயிட்டு நீ ஓட்டு போடுங்க. அதாவது ஒரு கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதா போட்டுறாங்க, தமிழகத்துல இருக்கவங்க வந்து நிச்சயமா எல்லா கட்சி மீட்டிங்கும் போனோம், ஏன்னா எல்லாரும் அவனோட கழிவு ஊத்திக்கிறானுங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா எவனுமே நல்லது கிடையாது. சோ இதுல வந்து நான் சொல்லுவேன், திருடன் பெரிய திருடன், நீங்க திருடன் கோட்டு போறீங்களா பெரிய திருடன் கோட்டு போடுவீங்களா, அவசிய திருடன் தாங்க போடுவோம். சோ திருடனுக்கு சிறந்த திருடனுக்கு ஓட்டு வாக்களிங்க. சோ வந்து இந்த வருஷம் வந்து பாராளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து மாற்றம் உண்டாகுறதுக்கான தேர்தல் நடந்துட்டு இருக்குங்க. 18 தொகுதிக்கான தேர்தல் வந்து நிச்சயம் நடக்குது. இதுல வந்து 2 தொகுதி மிஞ்சி போச்சுங்க, திருப்பரங்குன்றமும் திருவாரூர்னு நினைக்கிறேன். அந்த 2 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இல்ல, ஏன்னா தெரியல அது என்ன. ஆனா திருப்பரங்குன்றம் வந்து எங்க தொகுதிங்க, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அவர் ஜெயிச்சு ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டாரு. சோ அதனால திருப்பி ஏ கே போஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் எலெக்ஷன் வச்சு, அவரும் தோத்து போய் அவரும் இறந்து போயிட்டாரு. இப்ப வந்து தொகுதி காலியா இருக்குங்க. ஆனா எங்க ஏரியால ரோடு எல்லாம் போட்டு மரம் செடியெல்லாம் வச்சு பல பலம் ஆக்கிட்டாங்க, எதுக்குன்னு பார்த்தா எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிட்டு இருக்கு, யார் ஜெயிக்க போறாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச மோடி தான் வருவார். ஸோ மோடி வந்துட்டாருன்னா திருப்பி வந்து ஸ்மார்ட் சிட்டி 100 ஸ்மார்ட் சிட்டியா 200 ஆக்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா வந்து உண்மையில ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, ஏன்னா நான் மதுரையில பாத்திருக்கேன், ரொம்ப ஒஸ்டா இருந்த மதுரையை இப்போ நல்லா ஆக்கிட்டாங்க. ஸோ 1000 crore ஒதுக்குனாரு அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நிச்சயமா வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இந்தியா வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சண்டே ஈஸ்டர் டே எல்லாரும் வந்து நல்லா கிறிஸ்தவ பெருமக்கள் வந்து நல்லா வயதார நல்லா மனதார சாப்பிட்டு தூங்குற நேரம் முதல் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு
நினைக்கிறேன். கடைசியில தெரிஞ்சிடும் இல்லையா யார் வந்துருவாங்கன்னு.
இந்த மாசம் கடைசியில வந்துடும் எனக்கு தெரிஞ்ச. அதான் மொழிதான் வருவார். தமிழகத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் தமிழகத்துல வந்து புதிய கட்சிகள் கொஞ்சம் தலை தூங்கும் நான் நினைக்கிறேன். கமலஹாசன் வந்து அவரோட கட்சியில ஏதோ 1-2 வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஏன் மனசு சொல்லுது, பட் தெரியல பாப்போம். தேர்தல் இது வந்த பிறகு அடுத்த வாரம் தேர்தல் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி நானும் அம்மாவும் ஒரு ஜோக் செஷன் வைக்கலாம் இருக்கோம். சோ அதை பத்தி முழுசா படிச்சுட்டு வந்து உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து அடுத்த வாரம் வழங்க உள்ளோம். சோ உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சு, உங்ககிட்ட இருந்து ஒரு விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலோட விடைபெறலாம் நினைக்கிறோம். சோ டாடா பாபாய், அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திப்பதுடன் உங்களது விடைபெறுவது நான் உங்க ஹரி மற்றும் சந்திரா சங்கரன் அவர்கள். தொடர்ந்து கேளுங்க பிளானட் FM 104.6 9 மணி to 9:30 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். டாடா பாபாய்,
வணக்கம்.
Gama gama da ma da. ಸುಕೃತಿ